4.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
என் இனிய காலை வணக்கம். நல்லதே நடக்கும், நன்மையாகவே நடக்கும். வாழ்வு வளமுடன், எல்லா நலமுடனும். நேர்களே, இன்று 26 திகதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 2024. தமிழுக்கு குரோதி வருடம் ஆடித்திங்கள் 10 நாள், இஸ்லாமியர்களுக்கு முஹர்ரம் 19 நாள், ஹிஜ்ரி 1445. நிகழ்ச்சிதனை தொடங்குவதற்காக நாம் தருவது திருக்குறள். வழங்குவதற்காக நம்மோடு இணைகின்றார் சங்கநாதத்தின் ஓர் அங்கம் எனலாம் மற்றும் நமது சமூக சேவையாளருமான திரு மேர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 3 குறளை பார்க்க இருக்கின்றோம். அன்பின் முதிர்ச்சியே அருள். திருவள்ளுவர் தனித்துறவரம் பற்றி கூறவில்லை, இல்லறத்தின் தொடர்ச்சியே துறவரம், இல்லறத்தில் இருந்து செய்வதே அது என்பதனை விளக்கும் அதிகாரம் இதே. அருள் மிகுந்த மனத்தினை உடையவர்க்கு இருள் மிகுந்த துன்ப உலகத்துள் நரகத்துள் சென்று புகும் இடர்பாடு இல்லை என்பதனை விளக்கும் குறள் இதே. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். தரமான பயிர் விளைய தரமான விதை விதைக்க வேண்டும். வாழ்க்கை வெற்றிக்கு வாழ்க்கை துணைவி பண்புள்ளவளாக அமைய வேண்டும். அடுத்த பிறப்பு இப்போதுள்ளதை விட உயர்வாக துன்பமற்றதாக இருக்க இப்போது நம் செயல்கள் நல்ல செயலாக இருக்க வேண்டும். பிறப்பு ஒரு விபத்து அல்ல. மழை பெய்வதும் பெய்யாததும் தரையில் படிப்படியாக மாறுதலை ஏற்படுத்துவது போல நாம் இப்பிறப்பில் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், செயல் செய்வதில் நமது நோக்கம் ஒவ்வொன்றொன்றும் அடுத்தவரும் நம்ம பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கின்றன. இப்போது அதிகமாக துன்பப்படுகிறோம் என்றால் முற்பிறப்பில் எமது பரம்பரையில் நாம் யார் துன்பத்தையும் தீர்க்கவில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பில் துன்பம் வருவதை தடுக்க முடியவில்லை, படுகின்றோம். யார் யாரையோ நொந்து கொள்கிறோம், கடவுளை கூட திட்டுகிறோம். அப்படி எல்லாம் செய்தாலும் வெறும் துன்பம் வந்தே தீர்கின்றது. ஆனால் அடுத்த பிறப்பில் எந்த துன்பமும், ஏன் நரகம் கூட வராமல் தடுக்க முடியும்? அதிசயம் ஒன்றுமில்லை. விதையொன்று போட சுரையொன்று முளைக்குமா? இப்போது நாம் கருணை உடையவராய் பிறர் துன்பம் காண சகியாதவராய் நம் நன்மைக்காக பிறரை பிற உயிர்களை வதைக்காதவராய் இருந்தால் பிறர் துன்பத்தை கலைந்து இன்பம் உண்டாக்கி வந்தால் நிச்சயம் நமக்கு இருள் நிறைந்த நரகம் புக வேண்டிய வராது. துன்பமில்லாத நல்ல நித்திய வாழ்வு கிடைக்கும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 3 குறள், 243 குறள்.
நன்றி ஐயா. வாழ்க்கையில் தினமும் ஒரு பாடம் யாரிடமாவது இருந்து கற்றுக்கொண்டுத்தான் இருக்கின்றோம். சிந்தனைக்காக குட்டி கதையுடன் வருகின்றார் நமது ஆக்லாந்து திருமுருகன் குருக்களான ராதா கிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். காலை வேளையில் நற்சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகிச் சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்து அவர் சிற்பி செதுக்கிய 2 சிலைகளும் ஒரே மாதிரி இருப்பதை கவனித்தார். உடனே பணக்காரர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகளை வைப்பார்கள்? இல்லை, இந்த 2 சிலைகளும் வேறு வேறு கோவிலுக்காக செதுக்குகிறீர்களா என்று சிற்பியிடம் கேட்டார். சிற்பியும் சிரித்து கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். பணக்காரர் ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறீர்கள், மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது அந்த சிலை, எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே எனக் கேட்டார். அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை என்று ஒளியை உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி. பணக்காரர் வியப்புடன், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? இதற்காக ஏன் வீணாக இன்னொரு சிலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே. எப்போது அந்த கோயில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே. அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்று சிற்பி பதில் கூறினார். ஆம் நேயர்களே, அடுத்தவர் பாராட்டுவதற்காக வேலை செய்யாமல் மனத்தின் திருப்திக்காக வேலை செய்து பாருங்கள். அதில் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பெற முடியாது. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. இனி ஒரு பூந்தோட்டத்துக்கு உங்களை அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். ஆம், அதுவே இந்த இளந்தளிர் பகுதி. இந்த பகுதியில் சிறுவர்கள் வண்ண வண்ண பூக்களாக வந்து அலங்கரித்து செல்வதை வாரந்தோறும் நீங்கள் கேட்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று இளந்தளிரை அலங்கரிக்க வருகின்றார் திரு திருமதி தயாளன் தம்பதிகளின் செல்வ புதல்வி சோபிதா. ஓம் என்ற பிரணவத்தின் வடிவம் முருகன் என்கின்றார்.
அனைவருக்கும் வணக்கம். தகப்பன் சுவாமியாம் தமிழ் கடவுள் முருகன் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். முருகு என்றால் அழகு, இளமை என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நிற்பவன் முருகன். சிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாக தோன்றியவன் முருகப்பெருமான். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு பொறிகளை வாயு பகவான் தாங்கி சென்று சரவண பொய்கையில் சேர்க்க அங்கு 6 தாமரை இதழ்களில் 6 குழந்தைகளாக தோன்றியவன் சரவணபவன். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் என்னை பராசக்தியால் அரவணைக்கப்பட்டு 6 உருவமும் ஓருருவாய் அவதரித்தான் கந்தன். இந்த உலகமெல்லாம் கொண்டாடும் வைகாசி விசாகமே முருகக்கடவுளின் அவதரித்த நாளாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒன்றாய் கூடிய நாளெனவும், அதனால்தான் முருகப்பெருமான் 6 முகக்கடவுளாக தோன்றினார் என்பதுவும் ஐதீகம். இந்த 6 முகக்கடவுள் தந்தைக்கே மந்திரம் சொல்லி தகப்பன் சுவாமியானார். எப்படி என்று தெரியுமா? ஒருமுறை கைலாயத்துக்கு சிவபெருமானை பார்க்க வந்த படைத்த கடவுளான பிரம்மாவிடம் முருகன் வேதத்தின் பொருளை கேட்டாராம். அதற்கு பிரம்மா பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் முழித்து கொண்டார். அதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் ஸ்கந்தகிரி மலைக்கு கொண்டு போய் அவரை சிறையிலிட்டாராம். இதை கேள்வியுற்ற சிவபெருமான் பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவிக்க விரைந்து சென்றார். அங்கு சென்றவர் முருகனிடம் கேட்டார், பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று. அதற்கு முருகன், தந்தையே, நீங்கள் ஒரு சிஷ்யனாக கை கட்டி வாய் பொத்தி அமருங்கள். உங்கள் காதுகளில் நான் ஒரு ஆசானாக அமர்ந்து பிரணவத்தின் பொருளை உரைப்பேன் என தந்தைக்கே உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியானார். இதில் வரும் தத்துவம் என்னவென்றால், தந்தையாக வயதிற்கு மூத்தவராக இருப்பினும் ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது மனம், வாக்கு, காயம் ஒருங்கிணைந்து ஒரு சிஷ்யனாக ஒரே எண்ணத்தோடு ஆசிரியன் வயதிற்கு சிறியவனாக இருப்பினும் அதன் உண்மை பொருளை உணர்ந்து கற்க வேண்டும் என்பதுவே எம் தமிழ் மூத்த குடிகளின் விருப்பத்திற்குரிய கடவுள் எம் பெருமான் முருகனே என்பதற்கு முருகனை ஞான பண்டிதனாக தன் முழுமுதற் கடவுளாக வணங்கிய தமிழ் மூதாட்டி ஔசை பிராட்டியே ஒரு சான்றாகும். இவ்வுலகில் தமிழர்கள் பரந்து வாழும் எல்லா இடங்களிலும் எம் பெருமான் முருகன் கோயில் கொண்டுள்ளார் என்றால் அது மிகையல்ல. தமிழ் மணக்கும் திருப்புகளை பாட முத்தைத்தரு என அருணகிரிநாதருக்கே அடியெடுத்து கொடுத்த எம் தமிழ் கடவுள் முருகனை நினைத்தாலே வினைகள் ஓடிவிடும். அவரை பாடினால் பிறவி பயன் கூடி வரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்கள், ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்கள் உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா, குமரா உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா. முருகன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, உகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.
சோபிதா முருகன் பற்றி சொல்ல கேட்டதும் முருகன் பாடல் ஒன்றும் கேட்க தோன்றுகின்றது அல்லவா? இதோ
முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி துரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகையாவும் போகுமே, அவர் குடும்பமும் தழை தோங்குமே. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகையாவும் போகுமே, அவர் குடும்பமும் தழை தோங்குமே. சூர சமர வேலாயுதம் பக்க துணை கொண்டால் சகல பயம் நீங்குமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு கைவிடாமல் ஆளுவான். அப்பன் முருகனை கூப்பிட்டு கந்தனை எண்ணிய வந்தனை செய்வோர்க்கு கந்தனை எண்ணிய வந்தனை செய்வோர்க்கு காரியம் கை கூடுமே, பகை மாறி உறவாடுமே. மெய்யறி உண்டாகி மேன்மை உயர்வாகுமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முருகா
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் கோர்ட் 16. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
இளந்தளிரில் அடுத்து திசங்கர் வசிந்தா தம்பதியினரின் புதல்வி சாதுரியா திசங்கர் தரும் திருக்குறள் கேட்போம்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் சாதுரியா திசங்கர். விருந்தோம்பல் தமிழ பண்பாட்டு முக்கியத்தை பெறுகின்றது. நான் அறிக்காரு 9 விருந்தோம்பல் உள்ள 10 குறள்களும் பொருளும் சொல்லப் போகின்றேன். குரல் 81. விருந்தோம்பி ஈழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொறுத்து, வீட்டு இருக்கும் பொருட்களை சீட்டும் காட்டும் வாழ்வதெல்லாம் அந்த விருந்தினவே பணி உணவதற்கே ஆகும். குரல் 82. விருந்து புவத்துதான் உண்டு சாவா மவுந்தெனினும் வேண்டா பாற்று அன்று. விருந்தின வீட்டுக்கு வெளியிருக்கத்தான் மட்டும் தனி துன்பர சாவே தனக்கு மவுந்து என்றாலும் விரும்பத்தக்கர அன்று. குறள் 83. வர விருந்து வயலும் ஓம்புவான் வாழ்க்கே பருவந்து பாவப்படுதல் இன்று. தன்னே நோக்கி வரும் விருந்தினவை நாவ்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வந்தி கெட்டு போவதில்லை. குறள் 84. அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் ஈ. இனிய முகத்தோடு தக்க விருந்தினவை போறுபவன் வீட்டு திருமகள் மனமகுந்து குடியிருப்பாள். குறள் 85. வித்தும் இடவேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புறம். விருந்தின முறகு உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிறத்து விரைக்கவும் வேண்டுமா? குறள் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவக்கு. வந்த விருந்தினவெப்பணி வரும் விருந்தினவே எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவக்கு நல்ல விருந்தினன் ஆவான். குறள் 87. உன் இணை துணைத்து என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேவி பயன். விருந்தினவே போன வரும் ஒரு யாகமே, அதை செய்வதால் வரும் நன்மை எவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினவின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும். குறள் 88. பருந்தோம்பி பத்துத்தோம் என்ப விருந்தோம்பி வேவி தலைப்பறாரா. விருந்தினவை பணி அந்த யாகத்தின் பயனை பெறும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். குறள் 89. உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மரமை மரவாக்கன் உண்டு. செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினவை பேணாமல் வாழும் மரமையே. இரு மூரவரும் மட்டுமே இருக்கும். குறள் 90. மோப்ப குறையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குறையும் விருந்து அனிச்சம் பூ மூண்டவுடன் வாரி விரும். அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தின வாடி நிற்பார். தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.
ஜூலை 17 திகதி அனைத்துலக நீதிக்கான நாளாகும். அது பற்றிய பகிர்வு ஒன்றினை தர வருகின்றார் மூத்த ஊடகவியலாளர் மு. வரதராஜன் அவர்கள்.
ஜூலை மாதம் 17 தேதி அனைத்துலக நீதிக்கான நாளாகும். காலம் கடந்து கிடைக்கும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்றொரு வாசகம் உண்டு. உலகில் குற்றங்களால், இன அழிப்புகளால், கலவரங்களால், பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளால் யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தாமதமின்றி நீதி கிடைக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்கான நாள்தான் இந்த அனைத்துலக நீதிக்கான நாளாகும். ஆங்கிலத்தில் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே என்று அழைக்கப்படும். 1998 ஆண்டு ஜூலை மாதம் 17 திகதி ரோம் நகரில் நடந்த உலக நாடுகளின் மாநாட்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை உருவாக்குவதற்கான ரோம் ஒப்பந்தம் உருவானது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2002 ஆண்டு ஜூலை மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்டது. 2010 ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் கைத்தெழுத்திட்ட உறுப்பு நாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பாய்வு கூட்டத்தை நடத்தின. அந்த கூட்டத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக அடித்தளமிட்ட ரோம் ஒப்பந்தம் கையெழுத்தான ஜூலை 17 தேதியை சர்வதேச நீதி தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. சர்வதேச நீதிமன்றத்திற்கான தேவையை உணர்த்தவும், சர்வதேச நீதி என்பது என்ன என்ற புரிதலை உருவாக்கவும் இந்த தினம் உலகின் பல நாடுகளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள், மோதல்கள் மற்றும் பலவீனமான நிறுவனங்களால் உடைந்துள்ள சமூக ஒப்பந்தத்தை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து உறுப்பு நாடுகள், இளைஞர்கள், சமூக பங்காளிகள், சிவில் சமூகம், ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் மற்றும் பிற பங்குதாரர்களின் போர் தொடர்பாடலையும் உரையாடலையும் வளர்ப்பதற்கு இது வழி செய்கிறது. இதனால் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கும் தன்மை ஏற்படுகிறது. பல நெருக்கடிகள் இருந்த போதும் பசுமை, டிஜிட்டல் மற்றும் பராமரிப்பு, பொருளாதாரம், இளைஞர்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துதல் என்பதன் மூலம் சமூக நீதிக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கவும், ஏற்புடைய பணிகளில் அதிக முதலீடுகளை ஏற்படுத்தவும் பல வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்தியா அணு ஆயுத பயன்பாட்டை குற்றமாக வரையறுக்க இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தவறிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடுமையான மனித உரிமை மீறல் மற்றும் அவற்றை எதிர்த்து போராடுவதில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சர்வதேச நீதிக்கான உலக தினம் உணர்த்துகிறது.
நேயர்களே, நல்ல பழக்க வழக்கம் நல்ல உறவுகளை தரும். படித்ததில் பிடித்த ஒரு அக்கம் உங்களுக்காக. மனிதன் ஒரு சமூக விலங்கு. தனித்திருப்பதும் இயங்குவதும் நமக்கு சாத்தியமில்லாத ஒன்று. அன்றாடம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கும் சூழலிலேயே நாம் இருக்கின்றோம். இத்தகைய நிலையில் மற்றவர்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களே மற்றவர்களுக்குடான நமது உறவை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த பழக்க வழக்கங்கள் பல்வேறு விதங்களில் நமக்கு பலன் தருபவையாக இருக்கின்றன. அந்த பழக்க வழக்கங்கள் நம்முடைய அடையாளமாகவும் இருக்கின்றன. வீட்டிலோ, கல்லூரியிலோ, அல்லது நாம் பணிபுரியும் இடங்களிலோ எந்த இடத்தில் இருந்தாலும் முறையான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் நாம் மீதான ஈடுபாட்டை இன்னும் அதிகரிக்கும். மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போல நாமும் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். என்றும் நேர்மறை சிந்தனையாளராக இருக்க வேண்டும். சக பணியாளர்களையோ நண்பர்களையோ ஊக்குவிப்பவளாக இருக்க வேண்டும். அதாவது நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பவராக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்பவராகவும் திகழுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடந்து கொள்ள வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மரியாதை கொடுங்கள். பேசும்போது கவனமாக பேசுங்கள். சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து பேசுங்கள். வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை எந்நேரமும் அழிக்க முடியாது. எனவே நன்கு சிந்தித்து இந்த இடத்தில் வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று முடிவெடுத்து பேசுங்கள். பேசும்போது உயர் தொனியில் பேசக்கூடாது, அதை தவிர்க்கலாம். மற்றவர்கள் நம்மிடம் நெருங்கி பழக விடாது இந்த சூழ்நிலை நமக்கு உருவாகும். பொறுமையாக இனிமையாக பேசுவதை கடைபிடியுங்கள். அதே வேளையில் நிறைய பேசுவதை மற்றவர்கள் பேசுவதை பொறுமையாக கேளுங்கள். அதே வேளையில் நிறைய பேசுவதை விட மற்றவர்கள் பேசுவதை பொறுமையாக கேளுங்கள். அதிலிருந்து நமக்கு பாடம் கிடைக்கும். நாம் எந்த சூழலில் எப்படி பேச வேண்டும் என்பதை மற்றவர்களின் பேச்சிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் பேசும்போது யாராக இருந்தாலும் மரியாதையுடனே பேசுங்கள். மற்றவர்களை அவமதிக்கும் வகையில் பேசுவதை அறவே தவிர்த்து விடுங்கள். எதிர்மறையாகவும் பேச வேண்டாம். அது உங்கள் நட்பு வட்டத்தை பெருமளவில் குறைத்துவிடும். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதையும் நிறுத்திவிடுங்கள். எத்தகைய இடத்திலும் கேலி கிண்டலுக்காக கூட மற்றவர்களின் மனதை புண்படுத்தும்படி பேச வேண்டாம். பெற்றோர் உள்பட அனைத்து மூத்தோர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களது வாழ்க்கையில் இருந்து நாம் அதிக பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் குறித்து மற்றவர்களிடம் ஒருபோதும் குறை கூறாதீர்கள். பெற்றோர்களை ஒருபோதும் மற்றவர்களோடு குறை கூடாது. குடும்ப விஷயங்களை நெருங்கிய நட்பு வட்டாரத்தை தவிர பொது வெளியில் யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது. இது சிறு விஷயத்துக்கு கூட நன்றி கூட கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு விஷயத்துக்கு கூட நன்றி கூட கற்றுக்கொள்ளுங்கள். நமக்காக சிறு சிறு வேலைகளை யார் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். தவறு ஏதும் இல்லை. அவர்களுக்கு நன்றி கூறுவதால் நம்முடைய மரியாதைக்கு எந்தவித குறைபாடும் ஏற்பட போவதில்லை. மற்றவர்கள் உங்களை எளிதில் நெருங்கும்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களிடம் குறிப்பிட்ட கருத்துக்களை கூறுவதற்கு யாருக்கும் எந்தவித தயக்கமும் ஏற்படக்கூடாது. அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தரங்கற்ற சொற்களை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். அது மற்றவர்களில் நம் மீது வைத்துள்ள மரியாதையை பெருமளவில் குறைத்துவிடும். நம்மை சிறந்த பண்பாளராகவும் காட்டாது. மற்றவர்களுக்குடான உறவை சிறப்புடன் பேணுவதில் பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடான உறவை சிறப்புடன் பேணுவதில் பழக்க வழக்கங்கள் தனி சிறப்பு உள்ளது. அவற்றை சிறப்பாக கடைபிடித்து நல்லுறவையும் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்துவோமாக. நன்றி. நிகழ்ச்சியில் இனி வருவது நமது பன்முக கலைஞர் பூபாலசிங்கம் பிரதீபன் அவர்கள் எழுதி மட்டமைத்து சு மகேஸ்வரன் அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல்.
தன்னைத்தானே தேடுகின்றான் இறைவன். எங்கும் மேலும் முறையும் முறையே தெய்வம் தெய்வம் அங்கே என்று தேடுகின்றான் மனிதன். ஞானமிழந்து தன்னைத்தானே தேடுகின்றான்
நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து கலைஞர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்கள் உங்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது என்று கூறிக்கொண்டு ஜெரித் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் பிரியா